attains the transcendental nature of the Supreme Lord, but it is not true that a person who thinks of something else other than Krishna attains the same transcendental state. This is a point we should note very carefully. How can one die in the proper state of mind? Maharaj Bharata, although a great personality, thought of a deer at the end of his life, and so in his next life he was transferred into the body of a deer. Although as a deer he remembered his past activities, he had to accept that animal body. Of course, one's thoughts during the course of one's life accumulate to influence one's thoughts at the moment of death. So this life creates one's next life. If in one's present life one lives in the mode of goodness and always thinks of Krishna, it's possible for one to remember Krishna at the end of one's life. That will help one to be transferred to the transcendental nature of Krishna. If one is transcendentally absorbed in Krishna's service, then his next body will be transcendental, not material. Therefore, chanting of Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, is the best process for successfully changing one's state of being at the end of one's life. Okay, so this verse is talking about what do you do when you die. So you should remember. So who you should remember? Remember Krishna.
இந்த பதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனா, உடலை விடும்போது நீங்கள் எதை நினைக்க வேண்டும்? நீங்கள் உடலை விடும்போது யாரை நினைக்க வேண்டும்? கிருஷ்ணரை நினைவில் கொள்ள வேண்டும்.
So that was explained in the previous verse.
இதை பற்றி வந்து முந்தைய ஸ்லோகத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளது.
So then what happens if you don't remember Krishna? What happens?
கிருஷ்ணரை நினைவில் கொள்ளாத பட்சத்தில் என்ன நடக்கும்?
So this verse says whenever you remember, you go to that, you attain that.
இந்த பதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எதை நினைக்கிறீர்களோ அந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள்.
So if you don't remember Krishna, obviously you don't go to Krishna.
நீங்கள் கிருஷ்ணரை நினைவில் கொள்ளாத பட்சத்தில் நிச்சயம் கிருஷ்ணரை அடைய முடியாது.
But what are you going to remember?
நீங்க எதை நினைவில் கொள்ள போகிறீர்கள்?
So the Prabhupada explains that generally your thoughts at death are dependent on what you do in your life.
சில பொதுப்பாளர் இந்த பொருளுரையில் குறிப்பிடுகிறார், நீங்கள் இந்த வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த செயலை தான் கடைசி நேரத்தில் நினைப்பீர்கள்.
So if you're constantly thinking of a certain thing in your life, you will think of that when you're dying.
நீங்க இந்த உலகத்தில் எதை தொடர்ச்சியாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்தை தான் உடலை விடும்போது நினைப்பீர்கள்.
So if we're strongly attracted to a certain person, then that's the person we'll think of when we're dying.
நீங்க ஒரு குறிப்பிட்ட நபர் மீது அதீத பற்றுதல் வைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த நபரை தான் நினைப்பீர்கள்.
Of course, Krishna has also said you worship the devatas, you go to the devatas, you worship the pitras, you go to the pitras, you worship the ghosts, you go to the ghosts. So depending on what we absorb ourselves in, we'll go in that direction.
கிருஷ்ணரும் வந்து சொல்கிறார், பித்ருக்களை நினைப்பவர்கள் பித்ருலோகத்தை அடைவார்கள், தேவர்களை வழிபடுபவர்கள் தேவலோகத்தை அடைவார்கள், பிசாசுகளை வழிபடுபவர்கள் பிசாசு நிலையை அடைவார்கள்.
So in other words, where do we go in our next body? According to our activities and our absorption of this lifetime, that will determine our next body.
அடுத்த பிறவியில் எந்த உடலை அடைய போகிறோம் என்பது இந்த பிறவியில் எந்த செயல்களை எதில் மூழ்கி இருக்கிறோமோ அதை அடிப்படையாக வைத்து தான் கிடைக்கும்.
So if we do bhakti in this lifetime but we don't remember Krishna when we die, what happens?
அப்பொழுது பக்தி இந்த பிறவியில் நாம் செய்கிறோம், ஆனால் உடலை விடும் சமயத்தில் கிருஷ்ணரை நினைக்காத பட்சத்தில் என்ன நடக்கும்?
So Krishna has already explained in chapter 2 that if you carry out the process of bhakti, you attain another human life.
Krishna ஏற்கனவே இரண்டாவது அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருக்கிறார், நீங்கள் பக்தி யோகத்தை செய்து உடலை விட்டீர்கள் என்றால் நிச்சயம் அடுத்த பிறவி மனித பிறவி கிடைக்கும்.
And in chapter 6, concerning yogis, he also says that you can also attain or continue where you left off in the next lifetime and continue the process of bhakti.
கிருஷ்ணர் பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் சொல்கிறார், இந்த யோக முறையில் எந்த நிலையில் விட்டிருக்கிறார்களோ அதே நிலையினை தொடர்வதற்கு மறு பிறவியில் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்.
So in general, for the devotee, we go from life to life as a devotee and we go through the various stages until we get prema.
பக்தன் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு பிறவியிலும் பக்தனாகவே பிறப்பார்கள், அது பிரேமை நிலையினை அடையும் வரை.
And once we get prema, then when we give up our body, we end up in a spiritual body.
நீங்க அந்த பிரேமை நிலையினை அந்த அடையும் பொழுது அப்பொழுது உடல் விடும் பொழுது நீங்கள் ஆன்மீக உலகிற்கு
செல்வீர்கள். அதனால்
இந்த பிறவியில் நாம் எந்த செயலை செய்கிறோம் என்பதில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
So we may do bhakti, but we're also doing some material activities. We have some material attraction.
இப்ப நாம பக்தியும் செய்து கொண்டிருக்கிறோம், பௌதீக செயலில் ஈடுபட்டு இருக்கிறோம், பௌதீக ஈர்ப்பும் நமக்கு இருக்கிறது.
So when we're dying, what are we going to think of?
அப்பொழுது நாம் இறக்கும் நேரத்தில் எதை நினைப்போம்?
May think of Krishna, may think of something material.
சில சமயம் கிருஷ்ணரை, சில சமயம் பௌதீகமாகவும் நினைக்கலாம்.
So the only guaranteed position is if we're at prema, there was no other thought, only Krishna.
அதனால் நிச்சயமான அந்த உத்தரவாதம் என்பது பிரேமையின் நிலையினை அடையும் போது நிச்சயம் கிருஷ்ணரை நினைவில் கொள்ளலாம்.
So, yes, we're encouraged to think of Krishna when we pass out of the body. But the main thing is that we should think of what we're doing in this lifetime. We should try to perfect our performance of bhakti yoga in this life.
அதனால் உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைவில் கொள்வது நல்லது. அதே சமயத்தில் இந்த பிறவியில் எந்த செயலை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோமோ அதில் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும்.
So, the performance of bhakti yoga is quite flexible.
அதே போல இந்த பக்தி யோக வழிமுறை அதற்கு பல முறையிலும் செய்யலாம்.
We're actually not expected to do only bhakti.
ஆனால் பக்தி மட்டும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
To do only bhakti we mean we have to give up everything and simply dedicate ourselves to devotion.
அதே போல பக்தி என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பக்தி மட்டும் வந்து ஒருமுகப்படுத்த வேண்டும் என்பதில்லை.
Lord Chaitanya has instructed that anybody can take to the process of bhakti.
Chaitanya Mahaprabhu உபதேசம் செய்திருக்கிறார், யார் எந்த நிலையிலும் இந்த பக்தி முறையை செய்யலாம்.
And you don't have to renounce everything.
அதனால் நீங்கள் எல்லாவற்றையும் துறவரம் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை.
So therefore he said it's open for married people and it's also open for people who've renounced everything.
அதனால் இது மனமான கிரகஸ்தர்களுக்கும் துறவு நிலையை எடுத்தவர்களுக்கும் இது பொருந்தும்.
Neither condition stops our perfection of bhakti.
இது இந்த நிலையில் செய்யும் பொழுது அது நம் பக்தியின் பூரண நிலைக்கு செல்வதற்கு தடையாக இருக்காது.
So we see in Chaitanya Mahaprabhu's pastimes, many of his devotees were, most of them were, grihastas.
சைத்தன்ய மகாபிரபு லீலையில் அவரது பெரும்பான்மையான சகாக்கள் கிரகஸ்தர்களாக இருந்தனர்.
And that was not considered to be sinful or wrong.
அது வந்து தவறானது அல்லது பாவகரமானது என்று கூறுவதில்லை.
In fact, even after Lord Chaitanya, most of the devotees in the parampara were married.
அதே போல சைத்தன்ய மகாபிரபுக்கு பிறகு வரக்கூடிய அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய பக்தர்களும் பெரும்பாலும் வந்து மனம் செய்து கொண்டனர்.
So this shows that the process of bhakti in general is very flexible and it can be adapted for all varnas and all ashramas and even beyond the varnas and ashramas.
அதே போல இந்த பக்தி யோகம் முறை எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது. அது வர்ணாசிரம தர்மத்திற்கு உட்பட்டும் வர்ணாசிரமத்திற்கு அப்பாற்பட்டும் செய்யப்படலாம்.
So the whole process of bhakti is, the goal is, always think of Krishna and never forget him.
அதே போல இந்த பக்தியின் நோக்கமே எவ்வாறு கிருஷ்ணரை நினைவில் கொள்ள வேண்டும், அவரை எவ்வாறு மறக்காமல் இருப்பது.
But we cannot do that perfectly until we're at a very high stage.
அதே போல நாம் நிச்சயம் அந்த உயர்ந்த பூரணத்துவ நிலையை அடைவது சுலபமானதல்ல.
But wherever we are, whatever we're doing, we can still practice.
நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அதை பயிற்சியில் நாம் அதை ஈடுபடுத்த வேண்டும்.
If we attain a very high stage, then very naturally we'll give up interest in everything else.
நாம் உன்னத நிலையை அடையும் பொழுது இந்த அற்பமான விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த நாட்டத்தை நம்மால் துறக்க முடியும்.
And even if we're still a householder or working whatever, we'll have very little attachment to those activities.
அதே போல நாம் கிரகஸ்தர்களாக இருந்தாலும் வேலை செய்தாலும் அம்மாதிரியான செயல்களில் நமக்கு குறைந்த அளவிலான பற்றுதலை கிடைக்கும்.
So as we progress, we will be thinking less of material things and thinking more of Krishna.
அதே போல நாம் ஆன்மீகத்தில் முன்னேறும் பொழுது இந்த பௌதீக பற்றுதல் குறைந்த அளவில் நினைத்துக் கொண்டு கிருஷ்ணரை அதிக நேரம் நினைப்போம்.
So this gives us a better chance of thinking of Krishna when we leave the body.
இது கிருஷ்ணரை நாம் நினைவில் கொள்வதற்கு உடலை விடும் பொழுது ஒரு உயர்ந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏன் எதனால்?
Because we have more attraction for Krishna than for material activities.
நமக்கு கிருஷ்ணர் மீதான அந்த ஈர்ப்பு அதிக அளவில் இருக்கிறது பௌதீக செயலை செய்வதை விட.
But we may have some strange accident.
அதே போல இதற்கு ஒரு முரண்பாடான விடயம் உள்ளது.
So we may die unconscious, no thinking of anything.
So அப்பொழுது உடல் விடும்பொழுது நாம் இந்த சுய நினைவுடன் இல்லாமல் எதையும் நினைக்காமல் உடலை விடும்போது என்னாகும்?
So where do we go then?
நாம் எங்கு செல்வோம்?
We don't think of anything, where do we go?
நாம் எதையும் நினைக்காத பட்சத்தில் எங்கு செல்வோம்?
So as Krishna has already explained, if you do bhakti, then definitely you continue bhakti in your next lifetime.
Krishna ஏற்கனவே கூறியபடி நீங்கள் பக்தி யோக முறையை பயிற்சி செய்து கொண்டிருந்தீங்கன்னா விட்ட நிலையிலிருந்து அடுத்த பிறவியில் அந்த நிலையை அடைவீர்கள்.
So even if you don't remember when you're dying, still no problem, you continue the process of bhakti till you got perfection.
ஆனால் நீங்கள் இந்த இறுதியான காலத்தில் கிருஷ்ணரை நினைவில் கொள்ளாத பட்சத்திலும் நீங்கள் விட்ட நிலையிலிருந்து அடுத்த பிறவியில் அதனை ஆரம்பிக்க முடியும்.
So there's no need to worry.
அதனால் நீங்கள் கவலைப்படுவதற்கு அவசியம் இல்லை.
Krishna always makes arrangement for devotees.
கிருஷ்ணர் பக்தர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்.
On the other hand, for non-devotees, no such arrangement is there.
அதே போல அபக்தர்களுக்கு அம்மாதிரியான அந்த ஏற்பாட்டை அவர் செய்வதில்லை.
So if you accidentally think of something when you die, then that's what happens, you get that.
அதே போல அது துரதிருஷ்டவசமாக உடலை விடும்போது எதை நினைக்கிறீர்களோ அந்த நிலையைத்தான் அடைவார்கள்.
And if you think of nothing, if you're in coma or something, then that's maybe where you go.
அப்பொழுது அந்த கோமா நிலையில் சுய நினைவற்ற நிலையில் நினைக்கும் போது எங்கு செல்லலாம்?
You may end up in a state not getting another body for a long, long time.
மறு உடல் கிடைக்காத அந்த ஒரு இடைப்பட்ட நிலையில் அவர்கள் உலாவிக் கொண்டிருப்பர்.
That's why it's considered very inauspicious to die in a coma or in a drunken state or something like that where there's no control of the mind.
அதனால் தான் குடித்து கொண்டிருக்கும் போது உடலை விடுவதோ அல்லது இந்த கோமாவில் சுய நினைவற்ற நிலையில் உடலை விடுவது மங்களகரமானதாக கூறப்படுவதில்லை.
And even among what the local custom is that when people are dying, what do? You chant the name of the Lord in their ear.
பாரம்பரிய முறைப்படி யாராவது உடலை விடும்போது என்ன செய்கிறார்கள்? பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கின்றனர்.
So hopefully, even if they're in pain or they're unconscious, they may at least remember the Lord once by hearing that chanting of the name of the Lord.
ஆனால் அவங்கள் வலியை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சுய நினைவற்ற நிலையில் இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது ஒரு தடவை கேட்டாலும் அவர்களுக்கு பலனை கொடுக்கும்.
So that chanting of the name of the Lord has great power.
ஆனால் பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு அதீத சக்தி உள்ளது.
We see that Ajamil was not a devotee, had no devotion, and when he chanted the name of Narayana, all of his karmas disappeared.
What disappeared? Okay. அஜாமிலன் அவர் ஒரு பக்தராக இல்லை, அவர் வந்து பக்தி தொண்டிலும் ஈடுபடவில்லை. ஆனால் இறுதியான நேரத்தில் அவர் நாராயண நாமத்தை உச்சரிக்கும் போது அவருடைய எல்லா கர்மங்களும் மறைந்து விட்டது.
And when he's dying, he chanted the name of Narayana.
அவர் இருக்கும் நேரத்தில் நாராயணருடைய நாமத்தை உச்சரித்தார்.
But he was chanting the name of his son, Narayana.
ஆனால் அவர் குறிப்பிட்டது அவரது மகனான நாராயணரை.
He wasn't thinking of Vishnu.
அவர் விஷ்ணு ரூபத்தை நினைவில் கொள்ளவில்லை.
But what happened? The Vishnu Dutas came.
என்ன நடந்தது? விஷ்ணு தூதர்கள் அங்கு தோன்றினர்.
And they prevented the Yamadutas from giving him hellish punishment for his sins.
அவர்கள் யமதூதர்கள் நரகலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து அவரை விடுவித்தனர்.
Why? Because all of his karma had disappeared.
என்ன காரணம்? அவருடைய கர்மா முழுவதும் மறைந்து விட்டது.
There was no punishment of Yamaraj at all.
ஆனால் யமராஜர் உடைய அந்த தண்டனையிலிருந்தும் விடுபட்டார்.
And that was accidental chanting of the name of the Lord.
ஆனால் அது தற்செயலாக அந்த நாமத்தை உச்சரித்ததால் கிடைத்த பலன்.
So he did that accidentally in his life and also at the point of death.
ஆனால் அந்த தற்செயலாக பகவானுடைய நாமத்தை அந்த இறுதி கட்டத்தில் அவரால் உச்சரிக்க முடிந்தது.
So it was very powerful even then by accidental chanting.
தற்செயலாக உச்சரிப்பதற்கும் அதீத சக்தி உள்ளது.
So if we chant with devotion, then how much more power the name of the Lord will have.
பக்தியுடன் நாம் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது எந்த அளவிற்கு அதற்கு சக்தி இருக்கும்?
So more likely than not, only we chant the name of the Lord, we will also think of the Lord.
எந்த அளவுக்கு ஆழமாக பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோமோ அந்த அளவிற்கு பகவானையும் நினைவில் கொள்ள முடியும்.
And in that way we attain the Lord.
அதன் மூலமாக பகவானை அடையலாம்.
But of course the Lord also has some restrictions.
ஆனால் இதிலும் சில தடங்கள் உள்ளது.
Generally you have to have prema, 100% attachment before you actually attain the Lord.
பகவானை அடைவதற்கு முன் நீங்கள் 100% பிரேமை நிலையிலே இருக்க வேண்டும், பௌதீகப்பட்டதில் இருக்கக்கூடாது.
So unless we reach that stage, then we don't go to the spiritual world.
அந்த நிலையிலே நாம் அடையும் போது ஆன்மீக உலகை அடைய முடியும்.
But if we do chant the name of the Lord and we don't have that stage, at least the Lord guarantees that we continue to progress gradually.
பகவானுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு அந்த நிலையினை அடையாத பட்சத்திலும் உடலை விட்டால் விட்ட இடத்திலிருந்து மறுபிறவியும் தொடரலாம்.
So there is no loss for the devotee in any case.
ஆனால் எந்த சூழ்நிலையிலும் பக்தர்களுக்கு எவ்வித இழப்பும் இல்லை.
Now all the processes of bhakti are very powerful.
பக்தியின் எல்லா வழிமுறைகளும் சக்தி வாய்ந்தது.
And if we do them accidentally or intentionally, they have great power to destroy karmas and bring us close to the Lord.
அதே போல தற்செயலாக உச்சரித்தாலும் வேண்டுமென்றே உச்சரித்தாலும் அது கர்மத்தை அழித்து பகவானுக்கு அருகில் அழைத்து செல்லும்.
But chanting the name of the Lord is the easiest and most powerful means of getting everything.
பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதுதான் சுலபமான முறை, அதே போல சக்தி வாய்ந்த முறையும் ஆகும்.
Now Lord Chaitanya, that was one of his missions to propagate Yuga Dharma.
சைத்தன்ய மகாபிரபுவின் இந்த இறை தூது பணி இந்த மகாமந்திரத்தை பரப்புவதாகும்.
But and therefore he's very merciful, but he's actually called Mahavadanya or most merciful for another reason.
அதனால் அவர் மிகவும் கருணை வாய்ந்தவர் என அழைக்கப்படுகிறார், மகாவதன்யாய என அழைக்கப்படுகிறார் மற்றொரு காரணத்திற்காக.
That is that he makes love of Radha and Krishna available for everybody in Kali Yuga.
இந்த கலியுகத்தில் அனைவருக்கும் ராதா கிருஷ்ணர் மீதான பிரேமையை கிடைப்பதற்கும் வழிவகுக்கிறார்.
He came with the mood of Radha to display the ecstasy of Radha so that people in the material world could appreciate the greatness of her love.
அதே போல அவர் ராதாராணியின் மனோநிலையை எடுத்துக்கொண்டு அவர் வெளிப்படக்கூடிய அந்த பரவச நிலையை வெளிக்காட்டி இந்த கலியுக மக்களையும் பாராட்டக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தார்.
So it is rare to worship the Supreme Lord.
பகவானை உச்சரிப்பது, பகவானை வழிபடுவது மிகவும் அரிதானது.
It is rare to worship Krishna.
அதே போல கிருஷ்ணரை வழிபடுவதும் மிக மிக அரிதானது.
And it is rarest to worship Radha Krishna.
அதே போல ராதா கிருஷ்ணரை வழிபடுவதும் மிகவும் அரிதானது.
So therefore this is very very difficult to realize.
அதனால் இதனை புரிந்து கொள்வது மிக மிகவும் கடினமாகும்.
That's not available to the human species in most cases.
பொதுவாக இது எல்லா மனிதர்களுக்கும் இந்த நிலை கிடைப்பதில்லை.
But Chaitanya Mahaprabhu desires that all of the unqualified people of Kali Yuga can realize Radha Krishna.
ஆனால் சைத்தன்ய மகாபிரபு விருப்பப்பட்டார் தகுதியற்ற கலியுக மக்கள் இந்த ராதா கிருஷ்ணர் பிரேமை நிலையை அடைய வேண்டும்.
So Chaitanya Mahaprabhu is with the mood of Radha.
Chaitanya Mahaprabhu Radharaniyin malanilaiyai kondavar.
And Radha as the highest devotee is the most merciful.
Radharani miga unnada bhaktai adhe pola migavum karunai vaindavar.
So therefore he becomes the most merciful and desires to deliver this love of Radha and Krishna to the people of Kali Yuga.
Ayal Kali Yuga makkalukku Radha Krishna premaiyai kodupadharku migavum karunai vaindavaraga thigalgiraar.
So of course he delivered Nam Sankirtan, and there are many names of the Lord.
The Nama Sankirtanathil avar koduthirukkar adil bhagavanukku palveru naamangal ullana,
but he particularly emphasized the chanting of the Hare Krishna mantra.
Anal avar inda Hare Krishna maha mantrathai uchcharikkumbadi valiyuruthugirar.
So there's a special one reason, of course, is it also comes from Shruti. It is in the Upanishads.
அதே போல இந்த விஷயம் ஸ்துதி இந்த உபநிஷத்திலிருந்தும் வந்திருக்கிறது.
But the other reason is that within the Hare Krishna mantra we also have Radha and Krishna.
அதே போல இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்திற்குள்ளும் ராதா கிருஷ்ணரும் உள்ளடங்கி இருக்கின்றனர்.
So therefore the word Hare means Hara, which means Radha.
அதே போல இந்த மகாமந்திரத்தில் ஹரே ஹரா என்பது ராதையை குறிக்கும்.
So we're not only chanting Krishna's name, we're also chanting Radha's name.
ஆனால் நாம் கிருஷ்ணரின் நாமத்தை மட்டும் உச்சரிப்பதில்லை, ராதையின் நாமத்தையும் உச்சரிக்கிறோம்.
And as Prabhupada explained, we approach the Supreme Lord through His Shakti.
அதே போல சில பிரபுபாதர் கூறுகிறார், பகவானை அவரது சக்தியின் மூலமாக அணுக வேண்டும்.
So Radha is the Shakti of Krishna.
ராதை கிருஷ்ணரின் சக்தி ஆவார்.
And we approach the Shakti because the Shakti is most merciful.
நாம் சக்தியை அணுகுகிறோம், ஏனெனில் சக்தி மிகவும் கருணை வாய்ந்தவர்.
So we approach Krishna through Radha.
அதனால் நாம் கிருஷ்ணரை ராதையின் மூலமாக அணுகுகிறோம்.
And this way we get great mercy.
இதன் மூலமாக நமக்கு அபரிதமான கருணை கிடைக்கப்படுகிறது.
But through this chanting of the name Hare Krishna, then we realize not just Krishna but Radha and Krishna.
அதனால் இந்த நாமத்தை உச்சரிக்கும் போது அது கிருஷ்ணர் மட்டும் இல்ல, ராதையும் கிருஷ்ணரையும் சேர்த்து அது குறிக்கிறது.
So in Nam Sankirtan we not only have Krishna's name, we also have Radha's name.
நாம சங்கீர்த்தத்தில் கிருஷ்ணருடைய நாமம் மட்டுமல்லாமல் ராதையின் நாமமும் உள்ளடங்கி இருக்கிறது.
So this is the special mercy and the special gift of Chaitanya Mahaprabhu.
இது சைதன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்த மிக விசேஷ பரிசு ஆகும்.
So it's not just any name of the Lord, this very very particular name.
அதனால ஒரு குறிப்பிட்ட நாமம் சொல்வதை விட இது ஒரு உன்னத நாமமாகும்.
And through this we can realize Radha Krishna.
இதன் மூலமாக ராதா கிருஷ்ணரை உணரலாம்.
What's so good about Radha Krishna?
So இந்த ராதா கிருஷ்ண என்ன குறிக்கிறது?
This gives the highest possible bliss.
இதுதான் மிக அதீத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது.
So through Hare Krishna Chaitanya Mahaprabhu offers us the highest bliss.
இந்த ஹரி கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக சைத்தன்ய மகாபிரபு உணர்த்துகிறார், உயர்ந்த ஆனந்தத்தை அடையலாம்.
ஹரே கிருஷ்ணா.